بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد ابن عبد الله وعلى آله وأصحابه وجميع تبعه بإحسان إلى يوم الدين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان، إنه كان ظلوما جهولا. ليعذب الله المنافقين والمنافقات والمشركين والمشركات ويتوب الله على المؤمنين والمؤمنات، وكان الله غفورا رحيما.
صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما أخاف على أمتي الأئمة المضلين. وقال أيضا: لا تزال طائفة من أمتي على الحق ظاهرين، لا يضرهم من يقتلهم حتى يأتي أمر الله. وقال أبو عيسى: هذا حديث حسن صحيح. حلق الله عليه الصلاة والسلام. على بشر الله مهلة عن مريم صلى الله عليه وسلم محمد عند خطبات رسول الله عليه وسلم وقهل مغجي يبين كيف ليتعالي صلى الله عليه وسلم عند ابن رسول الله الحمد لله. صلاة السلام أرمين آية صلى الله عليه وسلم அவர்களின் அடுக்குவர்களை முற்று முழுதாக தமது வாழ்க்கையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் சாவி அவர்கள் சமரசாவி ஐயர்கள் ஹக்கான முன்மீது நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் எந்தெந்த உண்டாவதால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காகவும் இறையில்லம் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ் நல்லவர்கள் அல்லாஹும் ரசூலும் நமக்கேவிய சகல ஏவல்களையும் எமது வாழ்க்கையில் சகல தருணங்களில் முற்றுமுழுதாக கடைபிடிக்கும்படி அவர்களினால் விளக்கப்பட்ட சகல விளக்கல்களிலிருந்து முற்றுமுழுதாக விலகி தூரமாக எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்படி ஆரம்பம் அதிகம் அப்பால் உங்களுக்கு வசியத்தை நிலுவையை கொடுத்திருக்கிறது. அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எமக்கு புனிதமான இஸ்லாமிய மார்க்கத்தை தந்து நேர்வழி காட்டியிருக்கிறார். உலகத்தில் விலை மதிப்பற்ற ஒரு நியமத் எமது கரத்தில் இருக்குமாக இருந்தால் புனிதமான கலிமாவுடைய இஸ்லாமுடைய பாக்கியம்தான். இந்த இஸ்லாமுடைய பாக்கியம் என்பது விலை மதிப்பற்ற ஒன்றாக இருக்கிறது. ஆக இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருந்தார். இந்த இஸ்லாத்தை நாம் எவ்வாறு பாதுகாத்து அடுத்த தலைமுறை அடுத்த எமது சந்ததியினருக்கு ஒப்படைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை விளங்கி அந்த முறைப்படி நாம் செயற்பட கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, குறிப்பாக சொல்வதாக இருந்தால்
இன்றைய காலகட்டம், நானும் நீங்களும் வாழக்கூடிய இந்த கால பகுதி எப்பேற்பட்ட காலம் என்றால், உலகத்திலிருந்து இஸ்லாத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல கோணங்களில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வெற்றி அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம். உலகத்திலிருந்து ஒருவனை எவ்வாறு இஸ்லாத்துக்கு வெளியாக கொண்டு வர வேண்டும், சிந்தனை ரீதியாக கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இஸ்லாத்திலிருந்து சிந்தனை ரீதியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். கொள்கை ரீதியாக, கலாச்சார ரீதியாக, சமாச்சார ரீதியாக பல கோணங்களில் முஸ்லிம்கள் மதம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இக்காலகட்டத்தில் அருமையானவர்களே, நாம் சிந்தனை குழம்பி விடாமல் தெளிவாக இதுதான் இஸ்லாம், இதைத்தான் நாம் எமது சந்ததியினர்களுக்கு அடுத்த சமூகத்திற்கு ஒப்படைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக துல்லியமாக விளங்கி அந்த அடிப்படையில் செயற்படுவோமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் எமது எதிர்காலம் உத்தரவாதப்படுத்தப்படும், எதிர்கால இஸ்லாம் நிச்சயிக்கப்படும் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீர்க்க தரிசனத்தின் முன்னோடியாக வெளிப்பாடாக சில விடயங்களை அடையாளப்படுத்தினார்கள். சொன்னார்கள், இன்னம அஹாபு அலா உம்மத்தி அல் அஇம்மத்தல் முதல்லி, எனது இந்த உம்மத்தினர்களுடைய விடயத்தில் நான் மிக மிக பயப்படுவது அல் அஇம்மத்தல் முதல்லி, எனது இந்த உம்மத்தினர்களை வழிகெடுத்து விடக்கூடிய தலைவர்கள், இந்த உம்மத்தை வழிகெடுத்து விடக்கூடிய தலைவர்கள், வழிகெடுக்கக்கூடிய இமாம்கள், வழிகெடுக்கக்கூடிய முன்னோடிகளைத்தான் நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, ஆக இஸ்லாமிய முன்னோடிகளாக பார்க்கப்படக்கூடியவர்கள் இவ்வாறான கொள்கையை கொண்டவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். சமூகத்தை நெறிப்படுத்த வேண்டும், நேரான பாதையில் விட்டு செல்ல வேண்டும் என்ற சிந்தனை உள்ள ஆயிரக்கணக்கான உலமாக்கள் முன்னோடிகள் இருக்கத்தக்க சமூகத்தை வழிகெடுத்து விடக்கூடிய தலைவர்கள் முன்னோடிகளும் உருவாகுவார்கள், சமூகத்தில் இருப்பார்கள். அவர்களை அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து விலகி தவிர்ந்து தூரமாக வாழுவது எமது பொறுப்பாக இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் ஒரு ஹதீஸ் குறிப்பிட்டார்கள், ஒரு இந்த உம்மத்தினர்களில் எந்த காலம் வந்தாலும் சத்தியத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கும். யாராக இருந்தாலும் எந்த விதமான மோசடிகளை மேற்கொண்ட போதிலும் அந்த சத்தியத்தில் உள்ளவர்களுக்கு எந்த விதமான கெடுதியையும் உண்டு பண்ணிவிட முடியாது என்பதாக கூறினார்கள். அருமையானவனே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, இதுவரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொட்டு இன்று வரைக்கும் புனிதமான இஸ்லாம் எந்த கோணத்தில் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது என்பதை நாம் விளங்குவோம். புனிதமான இஸ்லாம், நாம் இன்று 1436 ஆண்டு இன்று இருக்கிறோம் என்றால், எதிர 1400 வருடங்களுக்கு முன்னால் இருந்து இன்று வரைக்கும் இந்த இஸ்லாம் எந்த அடிப்படையில் பாதுகாக்கப்பட்டு வந்தது, எந்த கோணத்தில் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக கூறுவதாக இருந்தால், புனிதமான இஸ்லாம் ஹலரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலப்பகுதியில் வஹி இறங்கிக் கொண்டிருக்கிறது. புனிதமான சஹாபாக்கள் வஹி இறங்குவதை கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த சட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நேரடியாக அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் சென்று அவர்களுடைய பிரச்சனைக்குரிய தீர்வை பெற்று வருகிறார்கள். வஹீனூடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலை கூறுகிறார்கள், மார்க்கத்தை தெளிவுபடுத்திக் கொண்டு செல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் வாழும் பொழுது சஹாபாக்களில் பல சஹாபாக்கள் மார்க்கத்தை கற்று தேறின சிறந்த உயர்ந்த மார்க்கத்தை கற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களை அடையாளப்படுத்தினார்கள். எனது உம்மத்தினர்களில் ஹலால் ஹராம் சம்பந்தமாக கூடுதலான விளக்கம் உள்ளவர், மார்க்க சட்டத்தை அறிந்தவர் முஆத் இப்னு ஜபல் என்று அடையாளப்படுத்தினார்கள். குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டுமா? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹுவிடம் நான்கு சஹாபாக்களை குறிப்பிட்டார்கள். இந்த சஹாபாக்களிடம் நீங்க குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள். அருமையான சகோதரர்களே, ஆக இது போன்ற சில சஹாபாக்களை அடையாளப்படுத்தி காட்டினார்கள். இந்த முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு ஹலரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்துடன் இருக்கும் பொழுது மார்க்க தீர்ப்பு வழங்கும் ஒரு இடத்தை பெற்றவர்கள். மிக முக்கியமான சஹாபி இந்த சஹாபி. சஹாபாக்களில் தீர்ப்பு வழங்குவதில் மிக முதன்மையானவர். எந்தளவு தூரம் என்றால் உலமாக்களுக்கெல்லாம் முன்னோடிகளுக்கெல்லாம் முன்னோடியாக சஹாபாக்களுடைய சமூகத்தில் இருந்து அடையாளப்படுத்தப்பட்டவர், விரல் விட்டு காட்டப்பட்டவர் சஹாபிதான். இவ்வாறு பல சஹாபாக்கள் மார்க்கத்தை கற்று சேருகிறார்கள். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் உருவாகி விடுகிறார்கள். மார்க்க சட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்களால் பாதுகாக்கப்படுகிறது. இரண்டாம் கட்டமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு பிற்பட்ட காலம், இரண்டாம் காலம். இப்பொழுதுதான் சஹாபாக்கள் மார்க்கம் தெரிந்த, மார்க்கத்தை விளங்கி இருந்த அனைத்து சஹாபாக்களும் தமது கடமைகளை முழுமையாக நிறைவேற்றினார்கள். அந்த சஹாபாக்களை குறிப்பிட்டு கூறுவதாக இருந்தால் பல நூறு சஹாபாக்கள் இருந்தாலும் வரலாற்றில் சில சஹாபாக்கள் அங்கே அடையாளப்படுத்தப்பட்டு காட்டப்படுகிறார்கள். முதலாவதாக ஹஜ்ரத் அபூபக்ர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது உமர் இப்னு அல்கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது உஸ்மான் இப்னு அஃபான், நாலாவது அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு போன்ற நான்கு குலஃபாக்களும் மிக மிக முதன்மையான சஹாபாக்கள், மிக மிக முதன்மையான மார்க்க சட்ட தீர்ப்புகளை அறிந்தவர்கள். இந்த குறிப்பிட்ட நாலு பேர்களிலும் குறிப்பாக நாம் இரண்டு பேரை எடுத்துக்கொண்டார், அபூபக்ர் சித்தீக் உமர் இப்னு அல்கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு. இந்த இரண்டு பேரை பொறுத்தவரையும் நாம் பார்க்கலாம், இன்று இந்த இரண்டு பேருக்கும் ஏசக்கூடிய ஒரு சாரார் இருக்கிறார்கள். குறிப்பாக அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய தீர்க்கமான முடிவு யாராவது ஒருவர் அபூபக்ர் சித்தீக் உமர் இப்னு அல்கத்தாப் ரெண்டு பேருக்கோ, ரெண்டு பேர் ஒருவரையோ ஒருவர் ஏசினால் அவன் காதிராகி விடுவான் என்பது அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய தெளிவான முடிவு. எனவேதான் இன்றுள்ள மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள், இஸ்லாத்தில் இருந்து பிரிந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் யார் யாரெல்லாம் சஹாபாக்களுக்கு ஏசுவார்களோ, குறிப்பாக இந்த ரெண்டு பேருக்கு ஏசினாலும் காபிரா போய்விடுவான், இதர சஹாபாக்களுக்கு ஏசினாலும் காபிராகி விடுவான் என்பது பல இமாம்களுடைய தீர்க்கமான முடிவாக இருக்கிறது. அடுத்த கட்டமாக மார்க்கத்தில் உள்ள சட்டத்திட்டங்கள் அறிந்தவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, அதே போன்று ஹஜ்ரத் ஹஸ்ஸா ரழியல்லாஹு அன்ஹா, அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு, அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல் ரழியல்லாஹு அன்ஹு, அபு அய்யூப் அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு, ஜைத் இப்னு சாபித், عبد الله بن مسعود عبد الله بن عمر سعد بن ابي وقاص போன்ற இந்த சஹாபாக்கள் சஹாபாக்களில் மார்க்க சட்டத்திட்டங்களை அதிகமான சட்டத்திட்டங்களை விளங்கி மக்களுக்கு தீர்ப்பளித்துக் கொண்டு இருந்தவர்கள் தான் முன்னா சொன்ன சஹாபா பெருந்தகைகள். ஆக சஹாபாக்களுடைய காலத்தில் எவ்வாறு மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டுமோ அந்த முறையில் பாதுகாக்கப்பட்டு வகுக்கப்படுகிறது. அவர்களிடமிருந்து அடுத்த கட்டத்துக்கு நாம் நகர்கிறோம். சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து தாபிஊன்களுடைய காலத்துக்கு வருகிறோம். தாபிஊன்களுடைய காலத்துக்கு வந்து பார்த்தால் அருமையானவர்களே, இப்பொழுதுதான் சஹாபாக்களிடமிருந்து மார்க்கத்தை கட்ட அதிகமான தாபிஊன்கள் மாமேதைகளாக மாறுகிறார்கள். அதில் நாம் மதீனாவில் மாத்திரம் கிட்டத்தட்ட பிரதானமான 7 ஃபுகஹாக்கள் இருந்தார்கள். மதீனா முனவராவில் பிரதானமாக 7 ஃபுகஹாக்கள் மார்க்க சட்டத்தை விளங்கி கத்து பேரின 7 பேர் மிக பிரதானமாக இருந்தார்கள். அதில் முதலாவது சயீது இப்னு முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ். இவர்கள் இமாம் அஹ்லில் மதீனா என்று அழைக்கப்படுகிறார்கள். மதீனத்து மக்களுக்கெல்லாம் இமாமாக இருந்தவர்கள், மாபெரும் ஒரு முன்னோடியாக இருந்தவர்கள். இவர்களுடைய காலத்தில் தான் அந்த அப்துல் மலிக் இப்னு மர்வான், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய ஆட்சி காலம் எல்லாம் நிகழ்ந்தது. இந்த சயீது இப்னு முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ்வுடைய காலத்தில் இவர்கள் வீரதீரம் உள்ளவர்களாக இருந்தார்கள். சட்டத்தை கூறும் பொழுது யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள். செல்வந்தர்களாக இருந்தால் என்ன, அரசாட்சி உள்ளவர்களாக இருந்தால் என்ன, அரசியல்வாதிகளாக இருந்தால் என்ன, யாராக இருந்தாலும் அவர்கள் அஞ்சாமல் அஞ்சா நெஞ்சுடன் சட்டத்தை முன்வைக்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள் தான் சயீத் இப்னு முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்.
ஒரு நாள் தினம் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கலீஃபாவாக ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பதவிக்கு வரவில்லை. இமாம் சயீத் இப்னு முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ் பக்கத்தில் இருந்து தொழுது கொண்டிருக்கிறார். சற்று வேகமாக சுஜூது ருக்கு எல்லாம் செய்யறத கண்ட உடனே, தொழுது முடித்த உடனே நெஞ்ச பிடித்து இழுத்து சொன்னாங்க, செருப்பால தருவம் பாரு பிடித்தான் பேசினார்கள்.
காலம் கடக்கிறது. பல காலங்களுக்கு பிறகு ஹஜ்ஜாஜ் மதீனாவுக்கு பொறுப்பதிகாரியாக கவர்னராக வருகிறார். இப்பொழுது மதீனாவுக்கு வந்து பார்த்தால் சயீது இப்னு முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நூற்றுக்கணக்கான மாணவர்களை வைத்து ஹதீஸை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜா சபைக்கு வருகிறார். வந்து கேட்டார், என்னை பிடித்து செருப்பால் எல்லாம் அடிக்கிறேன்னு சொன்னால் நீங்க தான் என்று கேட்டார் ஹஜ்ஜாஜ். நெஞ்சில தட்டி சொன்னார்கள், அன்று உன நெஞ்சை நான் உசுப்பி இந்த வாசகத்தை சொன்னது வேறு யாரும் அல்ல, இந்த சயீது முஸய்யப் தான் நெஞ்சு தட்டி சொன்னார்கள். ஹஜ்ஜாஜ் சொன்னார், அந்த வார்த்தையை நீங்கள் அன்று சொன்னதில் இருந்து இன்று வரைக்கும் நான் முசல்லாவுக்கு வந்துவிட்டால் நான் தொழுகையை அமைதியாக அழகாக கொள்ள வேண்டும் என்ற அச்சம் எனக்கு வந்துவிடும் என்று சொல்லிவிட்டு அந்த சபையிலிருந்து சென்று விட்டார். அருமையாகலே, உலமாக்களாக இருந்தால் சமூகத்தின் தேவை, காலத்தின் தேவையை கருதி அவ்வப்போது நிகழக்கூடிய பதில்கள், தேவையான கருத்துக்களை எல்லாம் அஞ்சா நெஞ்சுடன் சமூகத்துக்கு முன்வைக்க வேண்டிய கடப்பாடு உள்ளவர்கள் தான் உலமாக்களாக இருக்கிறார்கள். ஆக மதீனாவில் உள்ள 7 ஃபுகஹாக்களில் முதன்மையானவர்கள் சயீத் இப்னு முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ். இரண்டாவது உர்வத் இப்னு ஸுபைர், காசிம் இப்னு முஹம்மத். நான்காவது ஹார்ஜத் இப்னு ஸைத். 5 அபூபக்கர் இப்னு அப்துல் ரஹ்மான். 6 சுலைமான் இப்னு யசார். 7 உபைதுல்லாஹ் இப்னு அப்துல்லாஹ் இப்னு உத்பத் இப்னு மஸ்ஊத். நாபி மௌலா அப்துல்லாஹ் இப்னு உமர் போன்றவர்கள். இவர்கள் மதீனாவில் திகழ்ந்த மிக முக்கியமான ஃபுகஹாக்கள். ஆக மதீனாவில் மார்க்க சட்டத்திட்டங்களை எல்லாம் இது போன்ற தாபிஊன்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா பாதுகாத்து விடுகிறார். சஹாபாக்களிடமிருந்து மார்க்க சட்டத்திட்டங்கள் பாதுகாக்கப்படும் பொழுது மதீனாவில் பாதுகாப்பதற்காக இந்த தாபிஊன்கள் சஹாபாக்களிடமிருந்து இல்மை கற்று பதித்து மார்க்கத்தை பாதுகாக்கிறார்கள். அடுத்து கூஃபாவுக்கு வருகிறோம். கூஃபாவில் அல்கமத் இப்னு கைஸ், இப்ராஹிம் அன்-நகை போன்ற இமாம்கள் கூஃபா பிரதேசத்தில் ஃபிக்ஹை நடத்தி கொண்டு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். பஸ்ராவுக்கு வருகிறோம், ஹசன் அல் பிஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் அங்கே ஃபிக்ஹை பாதுகாக்கிறார்கள். இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லா பேர் போல மாமேதைகளாக இருந்தார்கள், மாமேதையாக இருந்தார்கள். குறைந்த பேச்சுள்ளவர்கள், நிறைந்த ஞானம் உள்ளவர்களாக அவர்கள் கருதப்பட்டார்கள். அவர்களுடைய வார்த்தை தெளிந்த வார்த்தையாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அரபு பாஷையை மிக தெளிந்த முறையில் கதைக்கும் ஒருவராக ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ்வர்கள் அடையாளம் படுத்தப்படுகிறார்கள். அடுத்ததாக மக்கா முக்கர்ரமாவுக்கு வருகிறோம். அங்கு இந்த ஃபிக்ஹை மார்க்கத்தை பாதுகாத்த அறிஞர்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமாவுடைய அடிமை இக்ரிமா என்றொருவர் இருந்தார். அவர்களைத்தான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு சங்கிலியிட்டு மார்க்கத்தை போதித்தார்கள். அடுத்து அத்தா இப்னு அபி ரபா ரஹிமஹுல்லா, இந்த அத்தா இப்னு அபி ரபா ரஹிமஹுல்லா அவர்கள் நான்கு காலும் வேலை செய்யாதவர்கள், இரண்டு கையும் சொத்து இரண்டு காலும் சொத்து. வரலாற்றில் இடம்பெற்ற மிக முக்கியமான இமாம், ரெண்டு கையும் வேலை செய்யாது இரண்டு காலும் வேலை செய்யாது. ஆனால் மக்கா முக்கர்ரமாவில புனிதமான மார்க்கத்தை பாதுகாத்த மிக முக்கியமானவர் இவர்கள் இருக்கும் பொழுதுதான் சத்துவா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஹாரூன் ரஷீத் வருகிறார் சத்துவா கேட்டு, தலைவர் கவர்னர் ஹரீஃபா வரக்குள்ள பல நூறு பேர் போலினால் வேற நிற்கிறார்கள், வரிசையில் நிற்கிறார்கள் சத்தம் கேட்பதற்காக. இவர் ஹலீஃபா என்றதற்காக நேரடியாக முன்னா வந்திருந்தார். சொன்னார்கள் பின்னால போய் எல்லாரும் வார மாதிரி வரிசையில வரணும், அப்பதான் நான் தீர்ப்பு சொல்லுவேன். ஹலீஃபா சொன்ன ஹலீஃபாவா இருந்தா இருந்துட்டு போ, ஆனால் இந்த மக்களுக்கு எவ்வாறு நேரா வரிசையா இருக்கிறார்களோ அந்த தொடர்தான் நீரும் வர வேண்டும் என்று சொல்லி தொடருக்கு அனுப்பினார்கள். ஆனால் இவருடைய இவர் யார், இரண்டு காலும் இரண்டு கையும் வேலை செய்யாதவர் அத்தா இப்னு அபி ரபா ரஹிமஹுல்லா, தாவூத் ரஹிமஹுல்லா, இது போன்றவர்கள் மக்கா முக்கர்ரமாவில் ஃபிக்ஹை பாதுகாத்த மாமேதைகள். அதற்கு அடுத்த கட்டமாக திமஸ்குக்கு வருகிறோம். அங்கு இமாம் மக்ஹூல் அஷ்ஷாமி ரஹிமஹுல்லா, அபு இத்ரீஸ் அல் கௌலானி ரஹிமஹுல்லா, அல் லைத் பின் சாத் ரஹிமஹுல்லா போன்றவர்கள் எல்லாம் திமஸ்கில் ஃபிக்ஹை மார்க்கத்தை பாதுகாக்கிறார்கள். அங்கிருந்து அடுத்ததாக மிஸ்ருக்கு வருகிறோம். மிஸ்ர் தேசத்தில் தான் பல இமாம்கள் முஹம்மது இப்னு சீரின் ரஹிமஹுல்லா, அல் அஸ்வத் பின் யஸீத், மஸ்ரூக், அஅரஜ், இமாம் ஷாபி, சுரை, சஅத் இப்னு ஜுபைர் போன்ற மாமேதைகள் எல்லாம் இருந்த இடம் மிஸ்ர் தேசமாக இருக்கிறது. ஆக இந்த ஒவ்வொரு பிரதேசத்திலும் என்ன நிகழ்ந்தது, சஹாபாக்களிடமிருந்து பாதுகாத்த அந்த மார்க்கத்தை விளக்கத்தை சுற்றுகை கொண்டு போய் இந்த தாபிஊன்கள் போதிக்க துவங்குகிறார்கள். அடுத்த கட்டமாக இந்த இரண்டாம் நூற்றாண்டு ஹிஜ்ரி இரண்டாம் நூற்றாண்டு தான் தாபிஊன்களுடைய இந்த காலத்தில் மிக முக்கியமானவர்கள் உருவாகிறார்கள். சஹாபாக்களிடமிருந்து கற்றவர்கள், அவர்களிடமிருந்து கற்றவர்கள்தான் அடுத்த மூன்றாம் கட்டத்தில் வருகிறார்கள். சஹாபாக்களிடமிருந்து தாபிஊன்கள் கற்றுக்கொள்கிறார்கள், சஹாபாக்களிடமிருந்து கற்றவர்களிடமிருந்து கற்றவர்கள் இரண்டாம் நூற்றாண்டில் உருவாகி விடுகிறார்கள். அதில் மிக பிரதானமாக மக்கா முக்கர்ரமாவில் சுஃப்யான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லா அவர்கள், மதீனா முனவ்வராவில் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லா அவர்கள், இவர்களுக்கு மதீனாவுடைய இமாமாக அழைக்கப்படுகிறார்கள். ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் பஸ்ராவிலும், அபு ஹனீஃபா சுஃப்யான் அத்தௌரி ரஹிமஹுல்லா அவர்கள் கூஃபாவிலும், இமாம் அல் அவ்ஸாஈ ரஹிமஹுல்லா அவர்கள் ஷாமிலும், இமாம் ஷாஃபிஈ, லைத் பின் சஅத் போன்றவர்கள் மிஸ்ரிலும், இஸ்ஹாக் பின் ராஹவைஹி நைசாபூர், அதே போன்று அபு சௌர், அஹமது பின் ஹம்பல், இதே போன்று ஜரீர் அத்தபரி போன்றவர்கள் பாக்தாத், ஈராக்கில் பாக்தாத் போன்ற இடங்களிலும் மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை போதிக்கிறார்கள். ஆக இந்த தருணத்தில் தான், இரண்டாம் இந்த நூற்றாண்டு பகுதியில் தான் ஃபிக்ஹ் என்று சொல்லக்கூடிய பகுதி மிக விசாலப்படுத்தப்பட்டு ஒவ்வொருவரும் அவர்கள் முஜித்தகிதர்களாக சட்டத்தை இயற்றும் முழுமையான தகமைகள் பெற்றவர்களாக இருந்ததால் அவர்களுக்கென முழுமையான அடிப்படைகளை, கோட்பாடுகளை, விதிமுறைகளை நிறுவி அதன் ஊடாக மார்க்க சட்ட திட்டங்கள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவர்களுடைய மாணவர்கள் தான் அதற்கு பிறகு அந்தந்த இமாம்களுடைய சட்ட திட்டங்களை தொகுத்தார்கள், வகுத்தார்கள். அந்த அடிப்படையில் தான் அந்த மஸ்ஹபுகள் பாதுகாக்கப்படுகின்றன. இந்த தோரணையில் நாம் பார்த்தால் 7-8 அதே போன்று பின்னால் சில விடயங்களை பார்க்க இருக்கிறோம். பல இமாம்கள் உருவாகினார்கள். இறுதியாக பாதுகாக்கப்பட்டு விசாரப்படுத்தப்பட்டு உலகத்தில் உள்ள மக்களால் உள்வாங்கப்பட்டதாக இந்த மதுஹபுக்களிடையில் 4 மதுஹபுகள் தவித்து விடுகின்றன. அதில் தான் இமாம் அபு ஹனீபா ரஹிமஹுல்லாஹ்வுடைய மதுஹப் ஹலபி மதுஹப் என்று சொல்லியும், மாலிக் ரஹிமஹுல்லாஹ்வுடைய மதுஹப் மாலிக் மதுஹப் என்று சொல்லியும், இமாம் முஹம்மது இப்னு இத்ரீஸ் அஷ்ஷாபிஈ ரஹிமஹுல்லாஹ்வுடைய மதுஹப் ஷாபிஈ மதுஹப் என்று சொல்லியும், அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ்வுடைய மதுஹப் ஹம்பலி மதுஹப் என்று சொல்லியும் உலகத்தில் அறிமுகமாகிறது. அருமையான சகோதரர்களே, நாம் இதனை ஏன் இந்த இடத்தில் கூறுகிறோம் என்று சொன்னால், இன்று மார்க்கத்திலிருந்து மக்களை வழி கெடுக்கக்கூடியவர்கள் கூறக்கூடிய ஒரு வார்த்தை சிலர்களை பார்த்து கேட்கிறார்கள், இஸ்லாம் ஒன்றுதானே, மஸ்ஹபே 4 இருக்கிறது என்று கேட்கும் பொழுது பாமரர்களுக்கு விட தெரியாது. அருமையான சகோதரர்களே, இந்த 4 தோரணையில் தான் இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. ஒரு நாள், 2 அல்ல, சஹாபாக்களுடைய காலம் தொட்டு இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வந்தது இந்த தோரணையில் தான். இந்த இமாம்கள் யாரும் வேறுபடவில்லை, பிரிவினைவாதத்தை அங்கே அறிமுகப்படுத்தவில்லை. எடுத்துக்கொள்வோம், இமாம் இன்று இலங்கையை பொறுத்தவரையில் 100 வருடங்களாக ஷாபி மஸ்ஹப் அமுலில் இருக்கிறது. இந்த இமாம் ஷாபி ரஹிமஹுல்லாஹ் எடுத்துக்கொண்டால், இவர்கள் தமது உஸ்தாதாக, தமது ஆசானாக தெரிவு செய்கிறார்கள், முஹம்மது இப்னு ஹசன் அஷ்ஷைபானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இந்த முஹம்மது இப்னு ஹசன் அஷ்ஷைபானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இல்மை கற்றது தமது உஸ்தாத் இமாம் அபு ஹனீபா ரஹிமஹுல்லாஹ்விடம் இருந்து. இதே போன்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அடுத்த இமாம் ஆகிய இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ்விடம் இருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறார்கள். இந்த இமாம் ஷாபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய மாணவராக, உஸ்தாத் மாணவராக இருந்தவர்கள் தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இவர்கள் செய்த தொண்டு சேவைகள் என்ன என்றால், மார்க்கத்தில் எந்த எந்த சட்டங்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களில் இருந்து இஜ்திஹாத் என்று சொல்லி சட்டத்தை இயற்றும் ஆளுமை தகமை பெற்றவர்களாக இருந்து கொண்டு, சட்டத்தை இயற்ற முடியும் என்ற தகமையை பெற்ற நிலையில் இருந்து கொண்டு சட்டத்தை இயற்றினார்கள். அந்த இயற்றின வழியில் தான் ஒவ்வொருவருடைய அடிப்படை குர்ஆன், ஒவ்வொருவருடைய ஆதாரத்திலிருந்தும் அவர்களுடைய அந்த ஆய்வின் முடிவாக கிடைக்கப்பட்ட பதில்கள் 4 வகையாக இருந்தன. இவைகள் 4 பொறுத்தவரையிலும் ஒரு அடிப்படையான கொள்கை இருக்கிறது. அதுதான் தெளிவான முடிவென்ன, 4 ஒரு சட்டத்தில் 4 இமாம்கள் 4 முடிவு எடுத்திருந்தாலும் எமது முடிவென்ன, 4 ஒரு முடிவு ஹக்கான முடிவு, அதற்கு 2 நன்மை கிடைக்கும். அதே போன்று ஹக்கான முடிவிலிருந்து வேறுபட்ட முடிவு எதுவாக இருந்தாலும் அந்த முடிவுகளுக்கு 1 நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படைதான் 4 இமாம்கள். அது மாத்திரமல்ல, அசீதா ரீதியாக உள்ள இமாம்கள் அனைவரும் சேர்ந்து சொல்லக்கூடிய முடிவுதான் இந்த முடிவு. எனவே அருமையான சகோதரர்களே, இமாம் அஷ்ஷாபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை நாம் விளங்குவதாக இருந்தால், அவர்கள் பிறந்தது பிலஸ்தீனில் கஸ்தாவில் பிறக்கிறார்கள். அதுக்குத்தான் நாம் இன்று காசா என்று, காசா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறோம். 2 மக்கா முக்கர்ரமாவுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அவர்கள் 7 புனிதமான குர்ஆனை மனப்பாடுமிட்டு விடுகிறார்கள். 10 ஹதீஸுடைய கிரந்தம் முஅத்தா மாலிக்கை மனப்பாடுமிட்டு விடுகிறார்கள். 15 அவருடைய உஸ்தாத் சொல்கிறார், அஸ்தி வல்லாஹி ஃபக்கத் ஆன லக அன் துஸ்தி இமா ஷாபிஈ, நீங்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து சட்டத்தை இயற்றி தீர்ப்பு சொல்லும் தகமையை பெற்றுவிட்டீர்கள், பத்துவா சொல்லலாம் என்று அந்த அதிகாரம் வழங்கப்படும் பொழுது இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு வெறும் 15 வயதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, கல்வி பயணத்தை இடைநிறுத்தவில்லை, கற்றுக்கொண்டே சென்றார்கள். இங்கு எதுவரைக்கும் என்றால் அரபு பாசை ஹுதைல் என்ற கோத்திரத்தினர்களிடம் சென்று பல வருடங்கள் இருந்தார்கள். ஏன், அவர்கள் மிக தெளிந்த அரபை பேசுபவர்கள். அங்கு சென்று அரபை கற்றார்கள். வரலாறு கிதாபுகள் பார்க்க முடிகிறது, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 17 வருடங்கள் அரபை கற்றார்கள். ஒரு வருடம் அல்ல, 2 வருடங்கள் அல்ல, 17 வருடங்கள் அரபியை கற்றார்கள். அரபியில் துறைபவனார்கள், அரபி கவிஞராக மாறினார்கள். சொன்னார்கள், லௌலா அன்ன ஷிஅர பிஷ்ஷுஅரா யஸ்ரி லகுன்துல் யௌம அஷ்அர மின் லபீதி. கவிதைகள் கவிஞர்களுக்கு கவிஞர்களுடைய பெயரில் அழுக்கை உண்டு பண்ணாவிட்டால் நான் இன்று லபீதை விட, பேர் போன கவிஞர் லபீதை விட மாபெரும் கவிஞனாக நான் என்று திகழ்ந்திருப்பேன் என்று சொன்னார்கள். ஆனாலும் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பல கவிதைகளை எழுதியிருக்கிறார்கள். கூற வருவது, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 17 வருடம் அரபு பாசையில் துறை போனார்கள். அதற்கெல்லாம் பிறகுதான் குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் சட்டத்தை இயற்றி தீர்ப்பு சொல்லும் ஒரு மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறார்கள். ஆனால் மிகவும் கவலையான கை சேதமான ஒரு நிகழ்வுகள் என்று நாம் பார்க்க முடிகிறது. புனிதமான குர்ஆனையும் மார்க்கத்தையும் இன்று சமூகத்தில் சந்தாடப்படுகிறது. அரபென்றால் என்னவென்றே தெரியாது, அட்டமொழிய வாசிக்க தெரியாது. முதல குர்ஆனுடைய அலிஸ்லாம் மீ தாலிக்கல் கிதாபுல் ரைப ஃபீ முதல் வசனம் ஓத தெரியாது, குர்ஆனை தொட்டு எத்தனை வருடங்களோ தெரியாது. இது போன்றவர்கள் புனிதமான குர்ஆனை எடுத்து கொண்டாடக்கூடிய கேவலம் அவலம் இந்த சமூகத்துக்கு ஏன் ஏற்பட்டது, அதற்குரிய காரணம் என்ன? அருமையானவர்களே, இஸ்லாமியர்களே, தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். தடி எடுத்தவனெல்லாம் வேட்டையாடுவதை போன்று பேச தெரிஞ்சவனெல்லாம் மார்க்கத்தை சொல்ல வழிக்கிட்டால் நானும் நீங்களும் மிக கவனமாக இருக்க வேண்டும். பேச்சுத்திறன் என்ற அடிப்படையில் அதே போன்று இன்னும் சில அடிப்படையான விஷயங்களை வைத்துக் கொண்டு சமூகத்தை ஏமாற்றிக் கொண்டு செல்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, ஆக இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்னமா அகாஃபு அலா உம்மத்தி அல் அய்மத்தல் முல்லீன். நான் பயப்படுவது வேறொன்றுமல்ல, சமூகத்தை வழி கெடுக்கக்கூடிய தலைவர்கள் உருவாகுவதைத்தான் நான் பயப்படுகிறேன் என்று கூறினார்கள். எனவே அருமையானவர்களே, மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் ஒட்டுமொத்த சமூகத்துடன் இருந்து கொள்ளுங்கள். இதனால் தான் நாம் இதனை குறிப்பிடுகிறோம். அதாவது இஸ்லாம் என்று சொன்னால் சஹாபாக்களிடம் தொட்டு இன்று வரைக்கும் வந்த தோரணை வந்த வழிமுறையைத்தான் நாம் கூறியிருக்கிறோம். இந்த மஸ்ஹப் என்ற அடிப்படையில் தான் 1400 வருடங்களாக பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. கொள்கை ரீதியில் அஷ்அரி மாத்ருதி என்று இருக்கிறது. மஸ்ஹப் என்ற அடிப்படைக்குள்ளால் ஒரு மதவுக்குள்ளால் வந்து இந்த கொள்கைக்குள்ளால் வந்தால் அவன் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ற கோட்பாடுக்குள்ளால் இருப்பார். இதிலிருந்து வெளியேறிவிட்டால் இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ற அடிப்படையில் இருந்து ஒருவர் வெளியேறிவிட்டால் அவன் ஒன்று ஹவாரிஜிகளாக வேண்டும். ஹவாரிஜி என்றால் யார்? அலி ரதியல்லாஹு அவர்களுக்கு எதிராக அவர்களே காபிர் என்று சொன்ன கூட்டம் காபிரா போய்விடுவார்கள். முஅ்தஸிலாவாக மாறினால் அதுவும் விபரீதமாக போய்விடும். ஜாமியாக்கள் என்றிருக்கிறது, முர்ஜியாக்கள். இந்த வழிகட்ட கொள்கைகள் எல்லாம் சொல்வதற்கு நேரம் அடைந்திட மாட்டாது. மிக விரிவான ஒரு பகுதி ஒன்று இருக்கிறது. ஆக அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ற இந்த அடிப்படையை விட்டு விலகிவிட்டார் அவன் நாளடைவில் இஸ்லாத்துக்கு வழியாக சென்று விடுவார். மேலும் கூறுவதாக இருந்தால் அதைத்தான் இந்தியாவில் மிக நீண்ட காலமாக 25 வருட காலமாக ஒருவர் பிரச்சாரம் செய்து வந்தார், இமாம்களை எல்லாம் பின்பற்ற கூடாது என்று 25 வருட காலமாக பிரச்சாரம் செய்து வந்தவர்தான் நவாப் சித்திக் ஹசன் கான் என்பவர். 25 வருட பிரச்சாரம் செய்துவிட்டு திரும்பி பார்க்கிறார், நான் இந்த 25 வருஷம் சாதித்த சாதனை என்ன என்று திரும்பி பார்க்கிறார். பார்த்துவிட்டு ஒரு முத்தாய்ப்பாக ஒரு வசனத்தை கூறுகிறார். அதுதான் என்ன? جو تکلیف کو چھوڑے گا وہ آخر میں اسلام سے بیٹھ جائے گا. இமாம்களை பின்பற்றுவதை விட்டுவிட்டு நேரடியாக குர்ஆன் ஹதீஸிலிருந்து சட்டம் இயற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் யார் செல்வானோ அவன் நாளடைவில் புனிதமான இஸ்லாமிக்கே சலாம் சொல்லிவிட்டு விடை கொடுத்து விடுவான். இதுதான் அவற்றின் தீர்ப்பு. அருமையான சகோதரர்களை, அது மாத்திரமல்ல, இமாமுடைய வரலாற்று தொடரில் இறுதியாக ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் கூறுகிறோம். அதைத்தான் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், யாராக இருந்தாலும் மா மின் அஹதின் வஃபி யதிஹி மஹ்பரத்துன் அவ் வரகுன், யார் யாரெல்லாம் கையில் கரத்தில் தேனை எடுக்கிறார்களோ, பாலை எழுதுகிறார்களோ, மார்க்க சட்டத்தை எழுதுகிறார்களோ, ஒவ்வொருவரும் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு நன்றி கடன் பெற்றவர் என்று எழுதுகிறார்கள். அது மாத்திரமல்ல, இமாம் ஜஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது கிதாபாகிய சியரு அஅலாமின் நுபலாவில் பதிவு செய்கிறார்கள். அதுதான் என்ன, இமாம் அபூபக்கர் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் சம்பந்தமாக எழுதுகிறார்கள், லவ் இமாம் முழு உலகத்தில் உள்ள அனைவரும் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு நன்றி கடன் பெற்றவர்கள், ஆனால் இல்லா அபூபக்கர் அல் பைஹக்கி, பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ்வை தவிர. ஏன் இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் பொறுத்தவரையில் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு நன்றி கடன் பெற்றவர். ஏனென்றால் ஷாஃபிஈ மதவுடைய பெரும்பான்மையான சட்டதிட்டங்களுக்கு அடிப்படைகளை எல்லாம் மிக விரிவாக அலசியவர்கள் தான் இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இதை சொல்லிவிட்டு மேலும் எழுதுகிறார்கள் அந்த கிதாபில், லவ் ஷா அல் பைஹக்கி அய் யஅமல லினஃப்ஸிஹி மஸ்ஹபன் லகான காதிரன் அலா தாலிக. இமாம் பைஹக்கி மாத்திரம் தனக்கென ஒரு மஸ்ஹபை நிறுவ வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவரால் நிறுவ முடிந்திருந்தது. நிறுவதற்குரிய ஒரு மஸ்ஹபை, தனக்கென ஒரு மஸ்ஹபை நிறுவுவதற்கு தேவையான சகல விதமான விளக்கங்கள் ஞானங்கள் அவரிடத்தில் நிரப்பமாக இருந்தன. ஆனால் அவர்கள் மஸ்ஹபை நிறுவவில்லை, ஒரு ஷாஃபி மஸ்ஹபுக்குட்பட்டவராக வாழ்ந்தார்கள். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, கூறி முடிக்க முடியாது. இதனை எல்லாம் கூறுவது ஏன், நாம் இந்த மஸ்ஹபுடைய வழிகளை விட்டு விலக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு சமூகம் சிந்தனை தொடைப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள், சிந்தனை கழுவப்படுகின்றன, சிந்தனையை கழுவப்பட்டு மார்க்கத்திலிருந்து வெளியேறுகிறார்கள் சொல்கிறார்கள். புகாரிலையும் நிறைய விஷயம் தப்பு தப்பா இருக்குது என்று சொல்கிறார்கள். இன்னும் சில சொல்ற குர்ஆனில் எத்தனையோ ஆயத்தை எடுக்க வேண்டும். அருமையாங்களே, குர்ஆனில் இருந்து ஒரே ஒரு ஹர்ஃபை நிராகரித்தாலும் من جعل حرفا واحدا من القران فقد كفر. புனிதமான குர்ஆனில் இருந்து ஒரே ஒரு ஹர்ஃபை இல்லை என்று எழுத்தை, ஹர்ஃபன்னால் ஒரு எழுத்து, குர்ஆனில் இருந்து ஒரு எழுத்தை ஒருவர் இல்லை என்று சொன்னாலும், இல்லாத ஒரு எழுத்தை உள்ளா கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலும் அவன் காபிராகி விடுவான் என்பது தெளிவான முடிவாக இருக்கிறது. எனவே அது போன்ற விபரீதங்களுக்குள்ளால் நாம் மாட்டாமல் சிக்குண்டு போகாமல் இருக்க வேண்டுமா, இந்த அடிப்படையில் நாம் சென்று கொண்டிருக்க வேண்டும். குறிப்பாக ஒரு சட்டத்தை, ஒரு தீர்வை, ஒரு தெளிவை நாம் பெறுவதற்கு முன்பு யாரிடம் செல்கிறோம், எந்த எந்த ஆலிமிடம் செல்கிறோம் என்பதை நாம் பார்த்து அவருடைய பின்புலங்களை பின்னணிகளை விளங்கிக் கொண்டுதான் அங்கே செல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால், இன்று தற்காலத்தில் உலமாக்களுடைய போர்வையால் மார்க்கத்திலிருந்து சமூகம் வெளியேற்றப்படக்கூடிய கசப்பான உண்மையை சமூகம் அறிந்திருக்கிறது. எனவேதான் நானும் நீங்களும் எமது சமூகத்தை பாதுகாக்க வேண்டும், இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும், ஈமானை பாதுகாக்க வேண்டும், ஈமானுடன் வாழ்ந்து மௌத்தாக வேண்டும் என்று அடிப்படையில் தான் இதனை குறிப்பிடுகிறோம். ஆகவே அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, ஈமானுடன் வாழ தௌபீக் செய்வானாக, ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மன்னிக்க தௌபீக் செய்வானாக. யா அல்லாஹ், ஈமானில் உகப்பை தருவாயாக, இஸ்லாத்தில் விருப்பத்தை தருவாயாக, புனித இஸ்லாத்திடம் வாழ்ந்து இறுதி தருணத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுடன் மௌத்தாக தௌபீக் செய்வாயாக. அல்லாஹ் உண்டாவானாக.